ஆக மகிழ்வோம் இயேசு ராஜனம் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினம் ஆக மகிழ்வோம் இயேசு ராஜனம் சொந்தமாயினார். இந்த பாதளத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதளத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதளத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார்.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரினுறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பொது காலத்தினுடைய மூன்றாவது ஞாயிறை நம்முடைய தாய் திருவையோடு இணைந்து நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். இறை வார்த்தையை பின்புலமாக கொண்டு, அடித்தளமாக கொண்டு தன்னுடைய பணி வாழ்வின் திட்டங்களை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தி வாசகத்தில் அறிக்கையிடுகின்றார், வெளியிடுகின்றார். தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்ற அவர் தூய ஆவியால் நிரப்பப்படுகின்றார். ஆகவேதான் அவர் எடுத்த ஒவ்வொரு காரியங்களும் 100 மடங்கு பலன் கொடுக்கக்கூடியவையாக இருந்தன. நாமும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவைப் போல இறை வார்த்தையை அடித்தளமாக கொண்டு நம்முடைய வாழ்வின் திட்டங்களை நாம் வரையறுக்கின்ற பொழுது, செயல்படுத்துகின்ற பொழுது, நிச்சயமாக இயேசுவைப் போல நம்முடைய திட்டங்களும் செயல்பாடுகளும் 100 மடங்கு பலன் கொடுக்கும் என்பதை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நாளிலே நமக்கு எடுத்துரைக்கின்றார். ஆகவே இறை வார்த்தையை வாசிப்போம், அதன் மீது பற்றுக்கொள்வோம், ஆவியால் நிரப்பப்படுவோம், அதிசயமான காரியங்களை செய்வோம். இத்தகைய அருள் வரத்தை வேண்டி தொடர்ந்து இந்த பலியில் மன்றாடுவோம்.
அன்புக்குரியவர்களே, பல்வேறு காரியங்களுக்காக இந்த திருப்பள்ளியிலே நாம் ஜெபிக்க இருக்கிறோம். உங்கள் குடும்பங்கள் அத்தனையும் நாங்கள் இந்த திருப்பள்ளியிலே ஒப்பு கொடுத்து உங்களுடைய கருத்துக்களுக்காக மன்றாடுகிறோம். நீங்கள் எங்களுக்காக ஒரு சிறப்பான காரியத்திற்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் அனைவரும் அறிந்த ஒன்றுதான், 2020 ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் மட்டும் வந்து ஜெபித்துவிட்டு சொல்லுகிற ஒரு தளமாக இருந்த இந்த அருங்குடை இல்லம் தங்கி தியானித்து ஜெபிக்கிற ஒரு இல்லமாக மாறியது. அருங்குடை தியான இல்லத்தை ஆண்டவருடைய ஆசிராலும் உங்களுடைய பேருதவியாலும் மிக சிறப்பாக அருட்தந்தை ஆல்பர்ட் அவர்கள் கட்டி முடித்தார்கள். அதன் பிறகு இந்த ஒரு வருட காலமாக பல்வேறு மக்கள் பல இடங்களிலிருந்து வந்து இங்கு தங்கி தியானம் செய்து கொண்டிருக்கிறார்கள். வளர்ந்து கொண்டிருக்கிறது இந்த இல்லம். அதனுடைய ஒரு படியாக இந்த தியான இல்லம் மக்களுடைய வசதிக்கு ஏற்ப விரிவாக்க செய்யப்பட இருக்கிறது. அந்த வேலைகள் ஆரம்பித்திருக்கிறன. அந்த வேலைகளுக்காக, இந்த விரிவாக்க பணிகளுக்காக சிறப்பாக நீங்கள் ஆண்டவரிடம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள். உங்களுடைய ஜெபம், உங்களுடைய உதவி கண்டிப்பாக இந்த விரிவாக்க பணிகளுக்கு தேவையான பொருள் உதவியும் ஆண்டவருடைய ஆசீரையும் கொண்டு வரும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆகவே அன்புக்குரியவர்களே, அருட்தந்தை ஆல்பர்ட்டுக்காகவும் இந்த அருங்குடை இல்ல பணிகளுக்காகவும் சிறப்பாக இந்த கட்டட பணிகளுக்காகவும் உங்களை ஜெபிக்க இந்த நேரத்தில் என் திருப்பள்ளியிலே அழைக்கிறோம். திருப்பள்ளிய தொகுதியான முறையில் ஒப்புக் கொடுக்க நம்முடைய குற்றம் குறைகளை எண்ணி மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும்
பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் இதரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆமேன். இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே தன் மனதொருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை காட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். உயராவியாரோடு தந்தையாகிய
ஜெபிப்போமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் செயல்களை உமது திருவுளத்திற்கு ஏற்ப நெறிப்படுத்தி அருளும். இவ்வாறு உம் அன்பு திருமகனின் பெயரால் நாங்கள் மிகுதியான நற்செயல்களை புரிந்திட தகுதி பெறுவோமாக. உமோடு தூயாவையின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமென்.
முதல் வாசகம். எஸ்ரா கடவுளின் திருச்சட்டத்தை உரக்க வாசித்தார். மக்களும் அதை புரிந்து கொண்டனர். இறைவாக்கினர் நெகேமியா நூலிலிருந்து வாசகம் பிரிவு 8 இறை வார்த்தைகள் 2 முதல் 4, 5, 6, மீண்டும் 8-10 முடிய. அந்நாள்களில் 7 முதல் நாள் குரு எஸ்ரா ஆடவர் பெண்டிர் புரிந்து கொள்ளும் ஆற்றலுள்ள சிறுவர் அனைவரும் அடங்கிய சபை முன்னிலையில் திருநூலை கொண்டு வந்தார். தண்ணீர் வாயிலுக்கு முன் இருந்த வளாகத்தில் காலை முதல் நண்பகல் வரை ஆடவரையும் பெண்டிரையும் புரிந்து கொள்ளும் ஆற்றலுள்ள சிறுவரையும் பார்த்து அதை உரக்க வாசித்தார். எல்லா மக்களும் திருநூலுக்கு செவி கொடுத்தனர். திருநூல் வல்லுநரான எஸ்ராவோ இதற்காக செய்யப்பட்ட மர மேடையின் மேல் நின்று கொண்டிருந்தார். எஸ்ரா மக்களை விட உயரமான இடத்தில் நின்றதால் அவர் திருநூலை திறந்தபோது எல்லா மக்களும் அதை பார்த்தார்கள். திருநூலை திறந்தபோது எல்லா மக்களும் எழுந்து நின்றார்கள். அப்பொழுது எஸ்ரா மாபெரும் கடவுளாகிய ஆண்டவரை வாழ்த்தினார். மக்கள் எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆமென் ஆமென் என்று பதில் உரைத்தார்கள். பணிந்து முகம் குப்புற விழுந்து ஆண்டவரை தொழுதார்கள். மக்களுக்கு புரியும்படி தெளிவாகவும் பொருளோடும் கடவுளின் திருச்சட்டத்தை உரக்க வாசித்தார்கள். ஆதலால் மக்களும் வாசிக்கப்பட்டதன் பொருளை புரிந்து கொண்டனர். ஆளுநர் நெகேமியாவும் குருவும் திருநூல் வல்லுநருமான எஸ்ராவும் விளக்கம் கூறிய லேவியர்களும் மக்கள் அனைவரையும் நோக்கி, இன்று கடவுளாகிய ஆண்டவரின் புனித நாள், எனவே நீங்கள் அழுது புலம்ப வேண்டாம் என்றனர். ஏனெனில் மக்கள் அனைவரும் திருச்சட்டத்தின் சொற்களை கேட்டதிலிருந்து அழுது கொண்டிருந்தார்கள். அவர் அவர்களை பார்த்து, நீங்கள் போய் கொழுத்தவற்றை உண்டு இனிய திராட்சை ரசத்தை குடியுங்கள். எதுவும் தயார் செய்யாதவருக்கு சிறிது அனுப்பி வையுங்கள். ஏனென்றால் நம் ஆண்டவரின் புனித நாள் இதுவே, எனவே வருந்த வேண்டாம். ஏனெனில் ஆண்டவரின் மகிழ்வே உங்களது வலிமை என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. ஆவியை கொடுக்கின்றன ஆண்டவரேவும் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவரின் திருச்சட்டம் நிறைவானது, அது புத்துயிர் அளிக்கின்றது. ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பத்தக்கது, எளியவருக்கு அது ஞானம் அளிக்கின்றது. ஆண்டவரேவும் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவரேவும் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, அவை இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆண்டவரின் கட்டளைகள் ஒளிமயமானவை, அவை கண்களை ஒளிர்விக்கின்றன. ஆண்டவரேவும் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவரேவும் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவரை பற்றிய அச்சம் தூயது, அது என்னாலும் நிலைத்திருக்கும்.
ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையானவை, அவை முற்றிலும் நீதியானவை. ஆண்டவரேவும் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவரேவும் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. என் கற்பாரையும் மீட்பருமான ஆண்டவரே, என் வாயின் சொற்கள் உமக்கு ஏற்றவையாயிருக்கட்டும். என் உள்ளத்தின் எண்ணங்கள் உமக்கு உகந்தவையாய் இருக்கட்டும். ஆண்டவரேவும் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவரே உம் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன.
இரண்டாம் வாசகம். நீங்கள் கிறிஸ்துவின் உடல், ஒவ்வொருவரும் அதன் தனித்தனி உறுப்புக்கள். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 12-30. சகோதரர் சகோதரிகளே, உடல் ஒன்றே, உறுப்புக்கள் பல. உடலின் உறுப்புக்கள் பலவாயினும் உடல் ஒன்றாய் இருப்பது போல கிறிஸ்துவும் இருக்கிறார். ஏனெனில் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அடிமைகளானாலும் உரிமை குடிமக்களானாலும் நாம் எல்லாரும் ஒரே தூய ஆவியால் ஒரே உடலாய் இருக்கும்படி திருமுழுக்கு பெற்றோம். அந்த ஒரே ஆவியையே பானமாகவும் பெற்றோம். உடல் ஒரே உறுப்பால் ஆனது அல்ல, பல உறுப்புகளால் ஆனது. நான் கை அல்ல, ஆகவே இவ்வுடலை சேர்ந்தவன் அல்ல என கால் சொல்லுமானால் அது அவ்வுடலை சேர்ந்ததில்லை என்றாகிவிடுமா? நான் கண் அல்ல, ஆகவே இவ்வுடலை சேர்ந்தவன் அல்ல என காது சொல்லுமானால் அது அவ்வுடலை சேர்ந்ததில்லை என்றாகிவிடுமா? முழு உடலும் கண்ணாயிருந்தால் கேட்பது எப்படி? முழு உடலும் காதாயிருந்தால் முகர்வது எப்படி? உண்மையில் கடவுள் ஒவ்வொரு உறுப்பையும் தாம் விரும்பியவாறே உடலில் அமைத்தார். அவை யாவும் ஒரே உறுப்பாய் இருந்தால் உடல் என ஒன்று இருக்குமா? எனவேதான் பல உறுப்புகளை உடையதாயிருந்தாலும் உடல் ஒன்றே. கண் கையை பார்த்து நீ எனக்கு தேவையில்லை என்றோ, தலை கால்களை பார்த்து நீங்கள் எனக்கு தேவையில்லை என்றோ சொல்ல முடியாது. மாறாக உடலில் மிக வலுவற்றவனாய் தோன்றும் உறுப்புகளே மிகவும் தேவையானவையாய் இருக்கின்றன. உடலின் மதிப்பு குறைவான உறுப்புகள் என நமக்கு தோன்றுபவற்றுக்கே நாம் மிகுந்த மதிப்பு கொடுக்கிறோம். நம் மறைவான உறுப்புகளே மிகுந்த மதிப்பு பெறுகின்றன. மறைந்திராத நம் உறுப்புகளுக்கு அது தேவையில்லை. மாறாக மதிப்பு குறைந்த உறுப்புகளுக்கு மிகுந்த மதிப்பு கொடுத்தே கடவுள் உடலை ஒன்றித்து உருவாக்கினார். உடலில் பிளவு ஏற்படாமல் ஒவ்வொரு உறுப்பும் மற்ற உறுப்புகளின் மீது ஒருவித கவலை கொள்ள வேண்டும் என்றே இப்படி செய்தார். ஓர் உறுப்பு துன்புற்றால் அதனுடன் மற்ற எல்லா உறுப்புகளும் சேர்ந்து துன்புறும். ஓர் உறுப்பு பெருமை பெற்றால் அதனுடன் மற்ற எல்லா உறுப்புகளும் சேர்ந்து மகிழ்ச்சியுறும். நீங்கள் கிறிஸ்துவின் உடல், ஒவ்வொருவரும் அதன் தனித்தனி உறுப்புகள். அவ்வாறே திருச்சபையிலும் கடவுள் முதலாவது திருத்தூதர்களையும், இரண்டாவது இறைவாக்கினர்களையும், மூன்றாவது போதகர்களையும், பின்னர் வல்ல செயல் செய்வோர்களையும், அதன் பின் பிணி தீர்க்கும் அருள் கொடை பெற்றவர்கள், துணை நிற்பவர்கள், தலைமையேற்று நடத்துபவர்கள், பல்வகை பரவச பேச்சு பேசுபவர்கள் ஆகியோரையும் ஏற்படுத்தினார். எல்லாருமே திருத்தூதர்களா? எல்லாருமே இறைவாக்கினர்களா? எல்லாருமே போதகர்களா? எல்லாருமே வல்ல செயல் செய்பவர்களா? இல்லை, எல்லாருமே பிணி தீர்க்கும் அருள் கொடையை பெற்றவர்களா? எல்லாருமே பரவச பேச்சு பேசுபவர்களா? எல்லாருமே விளக்கம் அளிப்பவர்களா? இல்லையே. ஆண்டவரின் அருள் வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் என அறிவிக்கவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 1-4 மற்றும் அதிகாரம் 4 இறை வார்த்தைகள் 14-21 வரை. மாண்புமிகு தியோபில் அவர்களே, நம்மிடையே நிறைவேறிய நிகழ்ச்சிகளை முறைப்படுத்தி ஒரு வரலாறு எழுத பலர் முயன்றுள்ளனர். தொடக்கம் முதல் நேரில் கண்டும் இறை வார்த்தையை அறிவித்து வந்த ஊழியர் நம்மிடம் ஒப்படைத்துள்ளவாறே எழுத முயன்றனர். அதுபோலவே நானும் எல்லாவற்றையும் தொடக்கத்திலிருந்தே கருத்தாய் ஆய்ந்து நீர் கேட்டறிந்தவை உறுதியானவை என தெரிந்து கொள்ளும் பொருட்டு அவற்றை ஒழுங்குபடுத்தி உமக்கு எழுதுவது நலமெனக் கண்டேன். அலகையினால் சோதிக்கப்பட்ட பின்பு இயேசு தூய ஆவியின் வல்லமை உடையவராய் கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவரை பற்றிய பேச்சு சுற்றுப்புறம் எங்கும் பரவியது. அவர் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்து வந்தார். எல்லாரும் அவரை பற்றி பெருமையாக பேசினர். இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்தார். தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார். இறைவாக்கினர் எசாயாவின் சுருளேடு அவரிடம் கொடுக்கப்பட்டது. அவர் அதை பிரித்தபோது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது: ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். பின்னர் அந்த ஏட்டை சுருட்டி ஏவலரிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார். தொழுகை கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கி இருந்தன. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளில் ஆண்டவருடைய பிரசன்னத்திலிருந்து நாம் சிந்திக்கவும் செயல்படவும் அழைக்கப்படுகிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் நிறைவான ஆசீர்வாதத்தோடு செயல்பட ஆண்டவர் தாமே இந்த நாளில் இறைவார்த்தை வழியாக உங்களோடு கூட அவர் பேசும்படியாக, அவர் பேசுவது நமக்கு புரியும்படியாக நாம் ஜெபித்து இதோ இந்த சிறப்பு சிந்தனையை நாம் ஆரம்பிக்கிறோம். இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னாக்க ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு லூக்கா நற்செய்தியிலிருந்து நற்செய்தியாக கொடுக்கப்பட்டது. நான் எப்போதுமே சொல்கிறது தான், மூன்று நற்செய்திகளுக்கும் உள்ள ஒரு இடையே ஒரு ஓட்டம் இருப்பதை நம்ம பார்க்கணும். அது எது மூன்று நற்செய்தி, மூன்று செய்திகளையும் இறைவார்த்தைகளையும் அது உள்ளடக்கியிருக்கிற ஒரு செய்தியாக அமைந்திருக்கும். அப்படி நாம் இந்த வாரத்தினுடைய சிந்தனைகளை நாம் பார்க்கிற பொழுது, முதல் வாசகத்தில் நம்ம பழைய ஏற்பாட்டு வாசகம், அதில் பார்த்தீங்கன்னாக்க எஸ்ரா வந்து கடவுளுடைய அந்த திருச்சட்டத்தை அவர் உயர்த்தி பிடித்து வாசிக்கிற போது மக்கள் எப்படி மகிழ்ந்தார்கள், இது ஆண்டவருடைய புனித நாள் என்று சொல்லி அவர்கள் அந்த திருச்சட்டத்தை கண்டுபிடித்த அந்த மகிழ்வை கொண்டாடுகிற ஒரு நாளாக அதை நம்ம பார்க்கிறோம், ஒரு காரியமாக பார்க்கிறோம். அதை தொடர்ந்து உடல் பற்றிய உடல் உறுப்புகள் இவைகள்லாம் வேறு வேறாக இருந்தாலும் ஒரே திட்டத்தோடு செயல்படுவதை உணர்த்துகிற இரண்டாவது வாசகம், மூன்றாவது வாசகத்தில் நம்ம பார்க்கக்கூடிய, அதாவது நற்செய்தி வாசகத்தில் பார்க்கக்கூடிய காரியம் ஆண்டவருடைய அந்த லூக்கா நற்செய்தியினுடைய அந்த பகுதி, அழகையினால் சோதிக்கப்பட்ட பின்பு இயேசு தூய ஆவியின் வல்லமை உடையவராய் கலிலேயாவுக்கு திரும்பி போனார் என்று அந்த செய்தியில் நம்ம பார்க்குற போது அவர் எசையாவினுடைய சுருளீட்டை எடுத்து வைத்து வாசிக்கிற அந்த ஒரு நிறைவான ஒரு ஆசீர்வாதமான செய்தி, ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, அவர் எனக்கு அருள்பொழிவு செய்துள்ளார், இதெல்லாம் ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்க, இப்படி இதெல்லாம் நம்ம வாசிக்க கேட்டுட்டோம். இந்த அருமையான நாளில் இந்த மூன்று செய்திகளையும் நாம் எப்படி இணைத்து பார்க்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கிற பொழுது, இன்றைக்கு மையமாக இருக்கக்கூடிய இரண்டாவது வாசகம் நமக்கு அதற்கான ஒரு தளத்தை அமைத்து கொடுக்கிறது. இரண்டாவது வாசகம் வந்து உடல் பற்றிய அந்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்வது. உடல் ஒன்றே, உறுப்புகள் பல, அதே போல தான் கிறிஸ்துவோடு நம்ம எல்லாம் இணைந்திருக்கிறோம். அந்த கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிற அந்த இணைப்பினுடைய அடையாளமே வந்து ஒன்றிப்பின் அடையாளம் அப்படிங்கிற மைய பொருளை வந்து இன்றைக்கி நமக்கு சிந்திப்பதற்கு அது ஒரு வழிகொள்வதை நம்ம பார்க்குறோம். இட் இஸ் கிவிங் த வே. அப்போ இந்த வழியாக நம்ம சிந்திக்கிற பொழுது விவிலியத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கான்செப்ட் நம்ம நாடுகளிலேயும் நம்ம பார்க்குறோம். அதாவது நம்ம எல்லாம் வேறு வேறு விதமாக பிரிந்து கிடக்கிறோம். ஏதாவது நம்மளுடைய இப்போ ஒரு இந்தியா என்று எடுத்துக்கொண்டிங்கன்னாக்க நம்ம சிறு சிறு நாடுகளாக நம்ம பிரிந்து இருக்கிறோம், மொழிகளால் பிரிந்திருக்கிறோம். இப்படி தான் வெளி தேசத்திலும் வேறு வேறு விதமாக அந்த நாடு பிரிந்திருந்தாலும் நம்முடைய நாடு என்கிற நிலையிலே நம்ம ஒன்றித்து வருகிறோம். அந்த ஒற்றுமை உணர்வு, அது ஆங்கிலத்தில் சொல்லணும்னாக்க த யூனிட்டி இன் டைவர்சிட்டி என்று சொல்லுவாங்க, வேற்றுமையில் ஒற்றுமை காண்பது. இந்த வேற்றுமையில் ஒற்றுமை இது விவிலியத்தில் இருக்கிறதா என்பதை தான் இன்றைக்கு நம்ம சிந்திக்க அழைக்கிறோம். இந்த உடல் வேறாக இருந்தாலும் அது வேற்றுமையில் ஒரு ஒற்றுமையை வைத்திருக்கிறது. அப்படித்தான் நம்மளுடைய உறவு, கிறிஸ்துவோடு இருக்கக்கூடிய உறவும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு வலியுறுத்துகிறார். அந்த வலியுறுத்துவதை தான் இன்றைக்கு பல்வேறு விதமான நிலைகளை நம்ம பார்க்குறோம். இது நம்முடைய வாழ்க்கைக்கு எப்படி அத்தியாவசியமாக இருக்கிறது, இந்த சிந்தனை பொருளும் நம்முடைய வாழ்க்கையும் எப்படி இணைந்து போக முடியும் என்பதையும் இந்த நாளில் நாம் சிந்திக்கிறோம். இந்த யோவான் நற்செய்தியில் நம்ம 17வது அதிகாரத்தை நம்ம பார்க்குற போது அதில் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகள், அதாவது விபிலியத்தில் வந்து இறைவார்த்தை வழியாக நாம் இணைக்கப்படுகிறோம் என்பதை அழுத்தமாக ஆண்டவர் உரைப்பதை நம்ம பார்க்குறோம். யோவான் 17ல் 18வது இறைவசனம், நீர் என்னை உலகிற்கு அனுப்பியது போல நானும் அவர்களை உலகிற்கு அனுப்புகிறேன், அவர்கள் உண்மையினால் உமக்கு உரியவர் ஆகும்படி அவர்களுக்காக என்னையே உமக்கு அர்ப்பணமாக்குகிறேன், அவர்களுக்காக மட்டும் நான் வேண்டவில்லை, அவர்களுடைய வார்த்தையின் வழியாக என்னிடம் நம்பிக்கை கொள்வோருக்காக வேண்டுகிறேன். பாருங்கள், அந்த 20வது இறைவசனம் வார்த்தையை மையப்படுத்துகிற அந்த இதுக்குள்ளே வராரு. 21 மிக தெளிவாக சொல்லுகிறார், எல்லாரும் ஒன்றாய் இருப்பார்களாக, தந்தையே நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக, இதனால் ஒரே நீரே என்னை அனுப்பினீர் என்று உலகம் நம்பும். அப்போ கடவுள் இந்த 21வது இறைவசனத்தில் மிக தெளிவாக அவர் சொல்லுகிற விஷயம், தந்தையும் நானும் ஒன்றாய் இருப்பது போல. 22வது இறைவசனம், நாம் ஒன்றாய் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருக்குமாறு நீர் எனக்கு அருளிய மாட்சியை நான் அவர்களுக்கு அளித்தேன். இப்போ இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். இப்போ கடவுள் நமக்கு நிறைய மாட்சி அருள் இருக்கிறார், நிறைய ஆசீர்வாதங்களை கொடுத்துருக்கிறாரு. இப்போ இந்த ஆசீர்வாதங்களை எதுக்கு கொடுத்தாருன்னு நிறைய பேர் தெரியாமல் தான் நம்ம என்ன செய்கிறோம், அந்த ஆசீர்வாதங்களெல்லாம் நம்மளுடைய சுயத்துக்காக, நம்மளுடைய தனிப்பட்ட ஒரு நன்மைக்காக நம்ம பயன்படுத்துவதையே குறிக்கோளாக வைத்திருக்கிறோம். அது எப்படிப்பட்ட அருள் ஆசீர்வாதமாக இருந்தாலும் சரி. ஆனால் இங்கே பாருங்கள், இது கடவுளுடைய, நாம் ஒன்றாக இருப்பது போல் அவர்களும் ஒன்றாக இருக்குமாறு நீர் எனக்கு அருளிய மாட்சியை நான் அவர்களுக்கு அளித்தேன். அந்த மாட்சி நமக்கு பல்வேறு விதமாய் வெளிப்படுவதை நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த மாட்சியை நம்ம எதுக்கு வெளிப்படுத்தணும்னா, நம்ம ஆண்டவரால் ஒன்றிணைக்கக்கூடிய அந்த அடையாளத்துக்காக, நம்ம எல்லாம் இணைந்து இருக்கிறதுக்காக நம்ம என்ன செய்யணும், இந்த மாட்சியையும் கடவுள் கொடுக்குற ஆசீர்வாதத்தை நம்ம பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்குறார். இன்றைக்கி முதல் வாசகத்துக்கு இந்த ஒரு சிந்தனை பொருளோடு நீங்கள் அப்படியே முதல் வாசகத்துக்கு போய் பாருங்களேன். முதல் வாசகத்தில் நெகேமியானூரில் இந்த எடுக்கப்படுற அந்த வாசகம், எஸ்ரா என்ன செய்கிறாரு, மீண்டும் ஆலயத்தை கட்டி எழுப்பும் போது முயற்சி, அதுக்கான முயற்சி எடுக்கிறாரு. அப்போது அந்த ஏட்டு சுருள் காணாமல் போயிடுது. அவங்க வச்சு வாசித்த அந்த ஆண்டவருடைய திருச்சட்ட நூல் காணாமல் போயிடுச்சு. ஏன்னா அந்த ஆலயம் அழிக்கப்பட்ட பொழுது அவங்க நினச்சிக்கிட்டாங்க எதிரி படையினர் வந்து அதை எடுத்துகிட்டு போயிட்டாங்க, அல்லது எரிச்சிருப்பாங்க, அதை சிதைச்சிட்டாங்கன்னு. ஆனால் அவங்களுக்கே தெரியாமல் அது கோயிலுக்குள்ளே புதைஞ்சு கிடந்திருக்குது. அதை மீண்டும் அவங்க சீரமைப்பு செய்யும்போது அந்த இதெல்லாம் எடுக்கிறாங்க. எடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. அப்போது அவங்க என்ன செய்கிறாங்க, எஸ்ராவோ இதற்காக செய்யப்பட்ட மர மேடையின் மேல் நின்று கொண்டிருந்தார். எஸ்ரா மக்களை விட உயரமான இடத்தில் நின்றதால் அவர் திருநூலை திறந்தபோது எல்லா மக்களும் அதை பார்த்தார்கள். திருநூலை திறந்தபோது எல்லா மக்களும் எழுந்து நின்றார்கள். அப்பொழுது எஸ்ரா மாபெரும் கடவுளாகிய ஆண்டவரை வாழ்த்தினார். மக்கள் எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆமேன் ஆமேன் என்று பதிலுரைத்தார்கள். பணிந்து முகம் குப்புற விழுந்து ஆண்டவரை தொழுதார்கள். இப்போ இவங்க எதுக்கு இது இந்த மரியாதை செய்கிறாங்க அப்படின்னா, எஸ்ராவுக்கா அப்படின்னா இல்லை, அவர் கையில் வச்சிருந்த அந்த திருச்சட்டத்தை அவங்க மீண்டும் பெற்றுக்கொண்டதற்காக, அந்த ஆண்டவருடைய அந்த திருச்சட்டத்தை மீண்டும் அவங்க கையில் ஆண்டவர் கிடைக்க பெற்றதற்காக, அந்த திருச்சட்டத்திற்கு முன்பாக அவங்க என்ன செய்கிறாங்க, பணிந்து முகங்குப்புற விழுந்து அந்த கடவுளுடைய இரக்கத்திற்காக நன்றி செலுத்தி அவங்க துதிக்கிறதையும், அந்த வார்த்தையை அவங்க உயர்த்தி வைக்கிறதையும், அந்த சட்டம் ரொம்ப முக்கியமான விஷயமாக அவங்க வாழ்க்கையில் இருந்தது, அதை உணர்ந்தாங்க. இப்போது இன்றைக்கி நாமும் கூட இந்த ஒன்றிப்பை பற்றி பேசுகிற போது எதனால் நம்ம ஒன்றிக்கப்படுகிறோம் அதுங்கிறத இந்த கேள்விக்கு தான் நம்ம வந்து ஒரு அடையாளம் பார்க்கணும். இன்றைக்கி இப்போ ஒரு தமிழகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பல மதங்களை சார்ந்தவங்க இருக்கிறாங்க. இந்தியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வேறு வேறு மொழிகளை பேசுகிறவங்க இருக்கிறாங்க. இப்போ வெளி தேசத்தில் வாழ்கிறவங்க எங்ககிட்ட பகிர்ந்து கொண்டிருக்கிற ஒரு சில காரியம், அப்போ பக்கத்தில் இருக்கிற இந்தியர்கள் எல்லாம் நாங்கள்லாம் ஒன்றா வருவோம், நாங்கள்லாம் ஒன்றா வந்து வி யூஸ் டு செலிப்ரேட் ஏதாவது ஃபங்க்ஷன், கல்யாண நாள், பர்த்டே அல்லது ஏதாவது விசேஷம் அப்படின்னா எல்லாருமே வந்து கொண்டாடுவோம். இப்போ இந்த கொண்டாட்டம் அப்படிங்கிறது வந்து ஒரு நம்பிக்கையினால் அல்ல, அதாவது ஒரே நம்பிக்கையில் நம்ம கூடி வரலை. அங்கே இருக்கக்கூடிய கூடி வரக்கூடிய ஒரு பண்பு என்ன, நம்ம எல்லாம் இந்தியர்கள், நம்ம எல்லாம் தமிழர்கள் அப்படிங்கிற ஒரு உணர்வு தான். ஏன் உறவுகளில் கூட நம்ம ஒரு விசேஷம் அப்படிங்கிற போது நம்ம கூடி வரோம். அங்கே வேறு எந்த நம்பிக்கையும் நமக்கு வந்து அந்த இடத்துல ஆழமாக இருக்கிறதில்ல, மாறாக ஒரு உறவை நம்ம வந்து காப்பாற்றணும், நமக்குன்னு ஒரு உறவு வேணும், இது நம்மை சார்ந்தவர் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் தான் நம்ம எல்லாம் ஒன்றித்து வரோம். அப்போ இந்த ஒன்றிப்பை தான் ஆண்டவர் சொல்கிறாரா, விவிலியத்தில் இந்த ஒன்றிப்பை பற்றி தான் நம்ம பேசுகிறோமா அப்படின்னா இல்லை, அதை விட ஆழமான ஒரு ஒன்றிப்பை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். அப்போ இந்த ஒன்றிப்பு எப்படிப்பட்ட ஒன்றிப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஆண்டவருடைய அந்த தளத்திலிருந்து நம்ம யோசிக்கிற பொழுது, ஆண்டவருடைய அந்த இரக்கம் நிறைந்த ஒன்றிப்பு, அதாவது ஆண்டவர் இருக்கக்கூடிய ஒரு ஒன்றிப்பு. எபேசியர் 4:3 ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது பாருங்க, அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள். அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவி அருளக்கூடிய ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள். நீங்கள் ஒரே எதிர்நோக்கு கொண்டு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒரே எதிர்நோக்கு இருப்பது போல உடலும் ஒன்றே, தூயாவையும் ஒன்றே. அவ்வாறே ஆண்டவர் ஒருவரே, நாம் கொண்டுள்ள நம்பிக்கை ஒன்றே, திருமுழுக்கு ஒன்றே, எல்லோருக்கும் கடவுளும் தந்தையுமானவர் ஒருவரே, அவர் எல்லோருக்கும் மேலானவர், எல்லார் மூலமாகவும் செயலாற்றுபவர், எல்லாருக்குள்ளும் இருப்பவர். இப்போ இதுதான் ஒரு மையமான ஒரு செய்தியாக நம்ம உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கி நாங்கள் எங்களுடைய மறைமாவட்டத்தில் சரி, நம்மளுடைய கத்தோலிக்க மறைமாவட்டங்கள் எல்லாமே ஒரு முக்கியமான செயல்பாடு ஒன்று நடக்கும். அது என்ன அப்படின்னா, இன்டர் ரிலீஜியஸ் டைலாக். அன்றைக்கி கூட ஒரு பேப்பரில் வந்து ஒரு ஆயர் ஒருத்தர் பேசினதை தவறாக அவங்க அதில் இது பண்ணியிருந்தாங்க, அதில் பிரசுரித்திருந்தாங்க. ஒரு ஆயர் இப்படி பேசியிருக்கிறார், அதாவது அவர் வேறு ஒரு மதத்தை வந்து ஒரு கோடிட்டு காட்டி பேசிட்டார். அதை அப்படியே அவர் பேசினதெல்லாம் எழுதி அவங்க என்ன செய்திருக்காங்க, ஒரு ஆயர் ஒரு இப்படி பேசிட்டார், ஒரு 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 இழிவான நிலைக்குள்ளே நம்மலாம் போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அந்த ஆயரை அவங்க வந்து தவறாக பேசியிருந்தாங்க. நான் புரிந்து கொள்கிற விதம் இப்படி தான், அந்த ஆயர் சும்மா போய் எங்கேயும் பேசியிருக்க மாட்டார். இப்போ நம்மளுடைய ரோமன் கத்தோலிக்க திருச்சபையில் இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இருக்கிறது என்பதை நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கிறது, அதாவது இன்டர் ரிலிஜியஸ் டயலாக், அதாவது வேறு மதங்களையும் கூட்டி சேர்த்து நம்ம உரையாடுகிற உரையாடல் நிகழ்த்துகிற ஒரு அமைப்பு ஒன்று செயலாற்றி கொண்டிருக்கிறது. இது நம்மளுடைய ரோமாபுரியிலிருந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஒரு மாடல், அது ஒரு செயல்பாடு, இது ஏதோ ஒரு ஆயர் நினைக்கிற காரியம் அல்ல. அப்போ அந்த மாதிரியான தலங்களில் வந்து ஒரு ஆயர் என்ன செய்வாங்க, ஒரு ஆயரோ ஒரு குருவோ அதை வழிநடத்துகிற அங்கே எல்லாருமே இருப்பாங்க. ஒரு இந்து மதத்தை சார்ந்தவர் இருப்பாங்க, ஒரு இஸ்லாமியர் இருப்பார், ஒரு சீக்கிய இனத்தை சார்ந்தவங்க இருப்பாங்க. இப்படி எல்லா மதத்தை சார்ந்தவங்களும் அந்த இடத்துல வந்து ஒன்று கூடி என்ன செய்வாங்க, அவங்கவுங்களுடைய மதத்தில் இருக்கக்கூடிய நன்மைத்தனங்களை பகிர்ந்து கொள்வாங்க. இந்த ஒரு கூடுகை கூட பார்த்திங்கன்னாக்க ஒரு நம்பிக்கையோடு வரக்கூடிய கூடுகை அல்ல, ஆனால் நம்ம ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்கிறோம் என்கிற அந்த ஒரு மதிக்கிறோம் என்கிற அந்த ஒரு உடன்பாட்டோடு கூட வருகிற ஒரு கூடுகை. ஸோ இப்படித்தான் அந்த ஆயரும் ஏதாவது ஒரு சூழலில் பேசியிருக்க வேண்டும் அப்படின்னு நானாக யூகிக்கிறேன். ஏன்னா இதை குறித்து நான் யாரிடத்திலும் கேட்கலை. ஏன்னா ஒரு ஆயர் போய் தெரியும்னு போய் ஒரு இடத்துல இப்படி பேச மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் தெரியும் எதை எங்கே பேசணும் அப்படின்னு. அப்படிப்பட்ட காரியத்தை புரியாதவர்கள் என்ன செய்கிறாங்க, இப்படியெல்லாம் ஒரு விஷயம் இருக்குங்கிறதையே புரியாதவங்க அதை எடுத்து வெளியில் பிரசுரித்து அவங்கள அவமானப்படுத்துறது, இப்படியெல்லாம் திருச்சபை அழியுது அப்படின்னு சொல்லி கொண்டு, இது திருச்சபை அழிவதற்கான ஒரு வழி அல்ல, திருச்சபை எடுக்கிற பல நல்ல முயற்சிகளில் இதுவும் ஒரு முயற்சியாக இருக்கிற. அதனால் நம்ம வந்து இதை வந்து நம்ம நல்லுறவு ஏற்படுத்தக்கூடிய யார் பூனைக்கு மணி கட்டுவது, எல்லாருமே ஹூ வில் பெல் த கேட், எல்லாருமே சொல்கிறோம் எல்லாம் உலகம் நல்லா மாறணும் மாறணும் மாறணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இப்போ யார் மாற்றுறது? அப்போ நம்ம தான் முயற்சி எடுக்கணும், நம்ம தான் என்ன செய்யணும், ஒரு முயற்சி எடுத்து எல்லோரையும் ஒன்று கூட்டி நம்ம ஒற்றுமையாக இருப்போம் அப்படிங்கிற அந்த அழைப்பை கொடுப்பது, அதற்கான தலங்களை அமைத்து கொடுப்பது. அதை தாய் திருவை வந்து மிக அழகாக செய்து கொண்டிருக்கிறது. அதை குறித்து நம்ம பெருமை அடையணும். அதனால் எல்லாரையும் அவமானப்படுத்துவது, எல்லாரையும் நம்முடைய அந்த வாழ்க்கையிலிருந்து விரட்டுவது, நம்மளுடைய அந்த கூட்டமைப்பிலிருந்து தள்ளி வைப்பது, ஒவ்வொருத்தரையும் நம்ம பழிபாவம் சொல்லி நம்ம தான் ஐ எம் ஓகே யூ ஆர் ஆல் நாட் ஓகே அப்படின்னு சொல்கிற முறை வந்து தவறான முறை, முற்றிலும் தவறான முறை. அதனால தான் கடவுளே பாருங்கள், இப்போ தவறான முறையில் ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னா கடவுளே தண்டிப்பாரே, கடவுளே வந்து அவங்கள பார்த்துக்கொள்ளட்டுமே, நம்ம யார் அவர்கள் மீது தீர்ப்பிடுவதற்கு? அப்போ கடவுள் நம்மளை என்ன செய்ய சொல்கிறாரோ அதை செய்யத்தான் நம்ம அழைக்கப்படுறோம். நாம் வந்து தேவையில்லாத காரியங்களை எல்லாம் நமக்கு முற்றுமறிந்த ஞானிகளைப் போல் நம்ம போய் தீர்ப்பிட்டு கொண்டு அயலாரை எல்லாம் வந்து அவமானப்படுத்தி நம்மை சுற்றி வாழுகிற வேறு நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களை எல்லாம் நம்ம வந்து கடவுளுடைய எதிர்ப்பாளர்களாக நம்ம வந்து சித்தரித்து பேசுவதோ, அல்லது அவர்களுக்கு யாராவது கரம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா உடனே அவர்களை அவமானப்படுத்துவதோ நம்மளுடைய ஒரு நோக்கமாக இருக்கக்கூடாது. இதை யார் செய்வாங்கன்னா, இதை செய்கிறவங்க வந்து ஒரு கிறிஸ்தவராக இருந்தாலும் அவரை கிறிஸ்டியன் ஃபெனாட்டிக் தான் சொல்லணும், கிறிஸ்தவ வெறியர் என்று சொல்லணும். இப்போ நம்ம இன்டர் ரிலிஜியஸ், அதாவது மதங்களை ஒன்றுபடுத்துகிற ஒரு அமைப்பு பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதே இது எக்குமெனிக்கல் சர்ச்சுன்னு சொல்லுவோம், எல்லா திருச்சபைகளையும் ஒன்றிணைக்கிற ஒரு பணியையும், எல்லா திருச்சபைகளையும் கூட்டி அவரவருடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கிற வேலையையும் இந்த ரோமன் கத்தோலிக்க திருச்சபை செய்து கொண்டிருக்கிற, அது நாங்கள் எங்களோட சுற்றி இருக்கக்கூடிய மற்ற திருச்சபைகளை சார்ந்த தந்தையர்கள் அவர்களுடைய பாஸ்டர்ஸு அவங்களோடலாம் நாங்களும் தொடர்பு கொண்டு நாங்கள் அவ்வப்பொழுது எங்களுடைய அன்பையும் உறவையும் பகிர்ந்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு அன்பு உறவு என்பது கடவுள் விரும்புகிற காரியமாக நம்ம பார்க்குறோம். கடவுள் எல்லோரையும் அரவணைத்து செல்லத்தான் ஆசைப்படுறார். இப்போ பாருங்கள், இப்படிப்பட்ட ஒரு உறவு நிலை என்பது ஒரு யூனிட்டி இன் டைவர்சிட்டி நம்ம உலகத்தில் சமூகத்தில் பார்க்குற அதே அடையாளத்தை போல ஒரு அடையாளமாக இதை நம்ம பார்க்குறோம். ஆனால் நாம் இன்னும் ஆழமாக நம்ம பார்க்குற விஷயமாக நான் சொல்வது, ஆண்டவருடைய வார்த்தையில் நம்ம ஒன்றிணைவது, அதுதான் ரொம்ப இன்னும் ஆழமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அது நாம் நமக்குள்ளே இருக்கக்கூடிய நம்ம கிறிஸ்தவர்கள் கத்தோலிக்கர்கள் என்று சொல்லக்கூடிய நாம் இன்னும் ஆழமாய் சிந்திக்க அழைக்கப்படும். நாமே நமக்குள்ளே பிளவுபட்டு கிடக்கிறோம் அப்படிங்கிற உண்மையை வந்து நம்ம மறுக்க முடியாது. இன்றைக்கி பல்வேறு விதத்தில் நாம் பிளவுபட்டு கிடக்கிறோம். இப்போது அது உங்களுக்கும் தெரியும் எந்தெந்த விதத்தில் பிளவுபட்டு கிடக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாமே. அப்போ பார்த்தீங்கன்னா அதை இயேசுசாமி சொல்கிறாரு, பெயல்செபுல் வந்து அது தனக்கு தன்னுடைய அரசை தன்னுடைய பிளவுபட்டு கிடந்தால் அந்த அரசை எப்படி அது கட்டி எழுப்ப முடியும்? பிசாசுக்கே அப்படிதான்னா நமக்கெல்லாம் நமக்கு மட்டும் லாஜிக் மாற முடியாது பாருங்களேன். அப்போ கடவுள் நமக்கு ஒரு அருமையான ஒரு அடையாளத்தை கொடுக்குறாரு. அப்போது நாம் ஒன்று சேர ஒரு வழி இருக்கிற அங்கே வந்து ஒரு வெளி தேசத்தில் வந்து நாலு பேர் கூடி வராங்கன்னா இந்தியாங்கிற ஒரு அடையாளத்தை வச்சு கூடி வராங்க. இங்கே தமிழகத்தில் நம்ம எல்லாம் ஒன்று கூடி வரோன்னா அதுக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது, ஒன்று கூடி வருகிறோம். அப்போ ஏதோ ஒரு ஒரு காரியம் நம்மளெல்லாம் இணைக்குது. இப்போது இந்த ஆண்டவருடைய காரியத்திற்குள்ளே நம்ம உயர்ந்த ஒரு அடையாளமாக இருக்கணும்னா நம்மளை இணைக்கிற ஒரே ஒரு காரியம் உண்டு, அதுதான் தூய ஆவியானவர். அதைத்தான் நற்செய்தியில் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு அதை சுட்டி காட்டுகிறார். நற்செய்தி மிக தெளிவாக ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் போய் பாருங்கள் ஏட்டுச் சுருளை எடுத்து வாசித்து. முதல் வாசகம் வந்து திருச்சட்டத்தை பற்றியதுன்னு சொன்னேன். அந்த திருச்சட்டத்தை எடுத்து நம்ம வாசித்து அதை நிறைவாக்குகிற போது நமக்கு கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா ஆவியானவர். அதைத்தான் சொல்கிறாரு, ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது. அப்போது நான் என்ன செய்ய போகிறேன், நான் அவர் செயல்பட போகிற காரியத்தெல்லாம் சொல்கிறார். இதெல்லாம் நடக்கப்போகுது, இதெல்லாம் வந்துருச்சு. அப்போது ஆவியானவர் அவரோடு இருக்கிற பொழுது திருச்சட்டம் நிறைவுறுகிறது. திருச்சட்டம் முதல் வாசகத்தில் பெருமை, அதுதான் உயர்வு. அது எப்படி அவங்க பார்த்தாங்கன்னு சொன்னோம், அந்த வெறுமையாக இப்படி பார்த்து கொண்டு இருப்பதல்ல, அதை நிறைவாக்கவே நான் வந்தேன்னு சொன்ன இயேசுவினுடைய வழியைத்தான் நாம் பின்தொடர அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ யூனிட்டி இன் டைவர்சிட்டி, வேற்றுமையில் ஒரு ஒற்றுமை அப்படின்ற ஒரு ஆழமான செய்தியை நம்மை சூழ்ந்திருக்கிற, நம்மை சார்ந்திருக்கிற, நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒரு சூழலில் நம்ம என்ன செய்யணும்னா அதை நிறைவேற்றணும்னா அது எப்படி நிறைவேற்ற வேண்டும், நிறைவேற்றப்படும் அப்படின்னா தூய ஆவியால். அப்போ தூய ஆவி என்மேல் உள்ளதுன்னு இயேசுசாமி உண்மையாக சொன்னார், உறுதியாக சொன்னார். இருக்குதா என்னென்னு தெரியல அப்படின்னு ஒரு சந்தேகமாக ஒரு வேலை இருக்கும் அப்படி சொல்லலை. இன்றைக்கி நாம் உணர்ந்து பார்க்க வேண்டிய என்மேல் தூய ஆவி உள்ளதுன்னு நம்மளால் சொல்ல முடியுமா? அப்படி தூய ஆவியானவர் என்மேல் உள்ள இருக்கிறார் அப்படின்னா நம்முடைய செயல்கள் எப்படி இருக்கிறது அது காட்டி கொடுக்கும், நான் யார். அப்போ என்னுடைய செயல்பாடுகள் எல்லாவற்றையும் ஒன்றிக்கிற ஆற்றலோடு இருக்கிறதா? அவர் பாருங்கள், ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர், முழக்கமிடுவது, ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். இதுதான் அவருடைய செயல்பாட்டினுடைய சுருக்கமாக வைக்கிறார். இன்றைக்கி நாமும் கூட யோசிச்சு பார்க்கணும், நம்ம மேலே ஆவியானவர் இருந்தாருன்னா இதே ஆண்டவருடைய அந்த பணிகளை எடுத்து செல்கிற ஒரு அடையாளமாக நம்மளும் நின்று கொண்டிருப்போம். ஆகவே இந்த அருமையான நாளில் நாம் சிந்தித்து பார்ப்போம், நம்மளும் திருவைக்குள்ளே ஏதோ ஒரு இடத்துல நின்று கொண்டு நானும் எல்லாம் ஏதோ செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்வது ஆண்டவருக்கு விருப்பமான செயலாக இருக்க முடியாது. மாறாக ஆண்டவர் சொல்லுகிற விதமாக ஒன்று கூட்டுகிற, அதுதான் சொல்கிறாரு, என் பெயரால் நீங்கள் என்ன செய்யணும், மந்தையை கூட்டி சேருங்கள் அப்படிங்கிறார். என் பெயரால் மந்தைகளை கூட்டி சேருங்க, மந்தையை சிதறடிக்கிறவர்கள் வந்து என்னை சார்ந்தவர்கள் அல்ல அப்படிங்கிறார். மந்தையை சிதறடிக்கிறவன் வந்து என்னை சார்ந்தவன் அல்ல, மந்தையை வந்து பின்னாடி ஏறி குதிச்சு வரவன் வந்து திருடனவன், மந்தையை சிதறடிப்பானவன். இப்போ ஆண்டவருக்கு முன்பாக நாம் முதல்ல உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், நாம் இந்த வேற்றுமைகளுக்கு மத்தியில் ஒரே திரு அவையை கட்ட முயற்சிக்கிறோமா, அல்லது இந்த திரு அவைக்குள்ள பல்வேறு விதமான வேற்றுமைகளை அடையாளப்படுத்தி நம்மை வந்து அதில் ஒரு அடையாள பொருளாக வைத்து அதிலே லாபம் ஈட்டுகிற, அல்லது அதிலே ஒரு தனி சுகத்தை காண்கிற, நம்மளுடைய தனிப்பட்ட ஒரு ஆசையை நிறைவேற்றுகிற அடையாளமாய் மாறி போயிருக்கிறோமா? இதை சிந்திக்க வேண்டிய ஒரு ஆழமான கட்டாயத்தில் இருக்கிறோம். சாதாரண ஒரு பெரிய போப்பாண்டவர் நிலையிலிருந்து ஒரு சாதாரண விசுவாசி அடித்தளத்தில் இருக்கிற ஒரு விசுவாசி வரைக்கும் இதை சிந்திக்கணும். ஏன்னா திருஅவை என்பது ஏதோ போப்பாண்டவரை மட்டுமே வைத்து அமைவதல்ல, ஆயர்களை மட்டும் வைத்து அமைவதல்ல, குருக்களை மட்டும் வைத்து அமைவதல்ல, மாறாக இது எல்லாரையும் இணைத்திருக்கிற ஒரு தளம். ஆகவே தான் இந்த வேற்றுமைகளை எல்லாம் நம்ம களைந்து நாம் முதல் நம்ம உடனே அடுத்தவரை கை காட்டி விட்டு நம்ம போவதல்ல, மாறாக இன்று ஆண்டவர் சொன்னதை போல இதோ இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று. இன்னைக்கு நீங்கள் இந்த இறைவசனத்தை கேட்கும்போது நீங்கள் உங்களுடைய மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சுயநல போக்கின் எண்ணங்கள், வேறுபடுத்துகிற மனப்பான்மைகள், இன்றைக்கி நிறைய பேர் வேறுபடுத்துகிறாங்க. ஜாதிய உணர்வோடு நம்மளுடைய திருச்சபைக்குள்ளே நம்ம வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறோம். எல்லாத்தையும் சொல்கிறேன், குருக்கள், பொதுநிலையினர், கன்னியர்கள் எல்லாரையும் சேர்த்து தான் நம்ம சொல்கிறோம். நீங்கள் அங்கிருந்து எங்களை சாடுவதும் நாங்கள் இங்கிருந்து உங்களை சாடுவதும் நம்மளுடைய பழக்கமாய் போனது. அப்படி அல்ல, உண்மை என்னன்னா எல்லா பக்கமும் இது நீக்கமர நிறைந்திருக்கிறது இந்த உணர்வுகள். ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோம் இதை. அப்போ இந்த உணர்வை எப்படி நம்ம களைய வேண்டும்? முதல்ல நான் என்னிடமிருந்து களைவது, என்னிடமிருந்து களைந்து நான் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்வது. ஆண்டவருக்கு முன்பாக என் உண்மையான ஆவியானவர் என்னை நிரப்பி இருக்கிறார், என்னை வழிநடத்துகிறார்னு சொன்னால் அதன்படி நான் செயல்படுவது. அப்படி செயல்படுகிற போது கண்டிப்பாக ஆவியானவர் நமக்குள்ளிருந்து அடுத்த கட்டத்துக்கு நம்மை அழைத்து செல்வார். இயேசுவை வெற்றியடைய செய்தவர், ஏன்னா இயேசு இடத்தில் இப்படிப்பட்ட எண்ணங்கள் இல்லை. பைபிளில் நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம், ஆதி திருச்சபையில் திருத்தூதர்கள் திருவழிப்பாட்டில் நம்ம திருத்தூதர் பணியில் பார்க்குறோம். 10வது அதிகாரத்தில் பேதுருவும் கொர்நேலியவும் சந்திக்கிறது. அங்கே அந்த உணவுகள் எல்லாம் வந்து அந்த இடத்துல எல்லாத்தையும் எடுத்து சாப்பிடு, இதில் தீட்டியானது எதுவும் இல்லை. அப்போ அதில் சொல்லப்பட்ட செய்திகள் எல்லாமே எல்லோரையும் ஏற்றுக்கொள்ள ஆண்டவர் அழைக்கிறார் என்பது தான். அதே சமயத்தில் கலாத்தியரில் 2வது அதிகாரத்தில் பார்க்கக்கூடிய காரியங்கள் கூட அந்த புறையினத்தாருக்கும் யூதர்களுக்குமான வேறுபாடுகளை எல்லாம் அந்த இடத்துல பேசுவதை நம்ம பார்க்குறோம். அப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த ஃப்ரிக்ஷன், அந்த ஒரு இறுக்கம், அப்போ அதையெல்லாம் ஆண்டவர் உடைத்தருவதை பார்க்குறோம். இந்த விருத்த சேதனம் செய்தவர் செய்யாதவர் என்கிற பாகுபாடுகள், அதையெல்லாம் ஆண்டவர் எல்லாத்தையும் உடைச்சி எறிஞ்சிட்டார். யூத சமூகத்தில் கடவுள் என்னென்ன ஒரு அடையாளங்கள் இருந்தால் அதெல்லாம் உடைச்சி எறிஞ்சி ஒரு ஒற்றுமையினுடைய அடையாளமாக நம்மளெல்லாம் இன்றைக்கி நிப்பாட்டியிருக்கிறாரு. நாம் மீண்டும் மீண்டும் என்ன செய்கிறோம்? வேறு ஒன்றை கண்டுபிடிச்சி அதில் வைத்து கொண்டு இருக்கிறோம். அப்படின்னா ஆண்டவருக்கு அது ஏற்ற ஒரு காரியமாக இருக்காது. ஆகவே தான் இந்த அருமையான செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், உங்கள் மனதில் அப்படிப்பட்ட எண்ணங்கள், ஏதாவது தீமையின் ஏவல்கள், இதைத்தான் நம்ம ஏவல்னு சொல்கிறோம். இதை பிசாசினுடைய அந்தகார இருளின் ஆட்சிக்குரிய காரியங்கள் உங்களுடைய இதயத்தில் இருந்தால் அதை தூக்கி வெளியே எரிந்துவிட்டு தூய ஆவியினுடைய அந்த அபிஷேகத்தை உணர்ந்து நீங்கள் ஆவிக்குரிய அடையாளத்தை அணிந்து கொள்ளுங்கள், ஆவிக்குரிய ஆடையை நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள், ஆவிக்குரிய அந்த இயல்போடு நீங்கள் கடந்து செல்லுங்கள். கண்டிப்பாக ஆண்டவர் செய்த அதே விடுதலை காரியத்தை நீங்களும் செய்வீர்கள். ஆண்டவர் இதுக்கு தான் நம்மளை அழைக்கிறாரு. இந்த அழைப்பை உணர்ந்து இந்த நாளில் நம்ம பயணிப்போம். நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஆமேன்.
அனைவரும் இணைந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம்.
படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறே. தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார், கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறே. லாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறே, பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன், பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகர வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன், உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன்.
வாழ்வென்பதோ வெள்ளை திரை, அதில் நிகழ்வென்பதோ நிழலோவியம், வாழ்வென்பதோ வெள்ளை திரை. அதில் நிகழ்வென்பதோ நிழலோவியம், நிலையான உறவாக யாரும் இல்லை, குலையாத நம்பிக்கை எதிலும் இல்லை. நீ இன்றி என் வாழ்வில் நிறைவே இல்லை, நீ என்னில் வந்தாலோ குறைவே இல்லை. பலியாக என்னை தந்தே, நீ பரிசாக உன்னை தந்தாய்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தை ஆகிய இறைவனு கேட்டதாகும்படி மன்றாடுங்கள்.
ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இவற்றை புனிதப்படுத்தி இவை எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள்,
ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ.
இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
அது தகுதியும் நீதியும் ஆனதே.
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகவும் எங்கள் கடமையை மீட்புக்குரிய செயலமாகும். ஏனெனில் பாவ பழியால் வெகு தொலைவில் அகன்றிருந்த உம் பிள்ளைகளை உம் திருமகனின் இரத்தத்தாலும் தூய் ஆவியாரின் வல்லமையாலும் உம்மோடு மீண்டும் ஒன்றிணைக்க திருவிழமானீர். இவ்வாறு உம் மக்கள் மூவரு கடவுளின் ஒன்றிப்பால் ஒருங்கிணைக்கப்பட்டு கிறிஸ்துவின் உடலும் தூய் ஆவியாரின் கோவிலுமான திரு அவையாக திகழச் செய்தீர். இதனால் பல்வகையில் வெளிப்படும் உமது ஞானத்தை புகழச் செய்தீர். ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது.
வான் படைகளில் கடவுளமாண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மார்ச்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
Thank you.
நம்பிக்கையின் மறை பொருள்
ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம் உமது உயிர்ப்பினையும்
ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்றமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். சிறப்பாக இன்றைய நாளிலே பல்வேறு கருத்துக்களை திருப்பள்ளியில் ஒப்புக்கொடு ஜபிக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தாருடைய விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் ஆண்டவரே நீர்தாமே நிறைவேற்றி தந்துள்ள வேண்டுமாய் இடம் மன்றாடுகிறோம். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து சிறப்பாக இந்த திருப்பலிலே நாங்கள் நினைவு கூறக்கூடிய ஒவ்வொரு ஆன்மாக்களையும் யார் முனையாத ஆன்மாக்களையும் மாசில்லா குழந்தைகளையும் உத்தரிக்க ஸ்தலத்து ஆன்மாக்கள் ஒவ்வொருவரையும் உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசிப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் மக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம்.
விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
ஆண்டவரே தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பெருன்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம்.
ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே.
ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கும் ஒழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்துரள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
ஆமென்.
ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக.
உம் ஆன்மா இருப்பதாக.
ஒருவருக்கொருவர் ஆண்டவருடைய அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இதோ இறைவனின் செம்மறி. இவரை உலகின் பாவங்களை போக்குபவர். சம்மரின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேர் பெற்றோர்.
ஆண்டவரே நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் எனது ஆன்மா நலமடையும்.
ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல, நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழி நடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன்.
ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் ஆண்டவருக்குள்ளே ஒன்றித்திருக்கிறோம். பல்வேறு நிலைகளிலே நாம் வேறுபட்டு கிடந்தாலும் நம்மை ஒன்றித்து செயல்பட வைப்பது தூய ஆவியானவர் தாமே. நாம் ஒரு குடும்பம் என்று எடுத்துக்கொண்டாலே ஒவ்வொருவரும் வெவ்வேறு இடத்திலிருந்து நாம் ஒன்று கூட்டப்பட்டு தானே ஒரு குடும்பம் உருவாகிறது. ஒரு ஆணும் பெண்ணும் வெவ்வேறு இடத்திலிருந்து இணைந்துதான் அவர்கள் ஆண்டவருடைய திருக்குடும்பத்தை உருவாக்குகிறார்கள். இதோ அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்திலிருந்து தான் திரு அவையினுடைய ஆழமான அடித்தளம் துவங்குகிறது. ஆண்டவர் இந்த திருச்சபையை பல்வேறு விதமான வேறுபாடுகளுக்கு மத்தியில் தான் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இதோ ஆண்டவர் தாமே இன்னும் நிறைவாக நம்மை வழிநடத்தவும் நம்மிடத்தில் இருக்கிற எல்லா விதமான வேறுபாடுகள் களையப்பட்டு ஆண்டவருக்குள்ள ஒரு புது மனுஷனாக, ஒரு புது இனமாக, புது எழுச்சியுள்ள ஒரு சாட்சியாக நாம் மாற ஆண்டவர் தாமே நம்மை பலப்படுத்த வேண்டுமாய் இதோ இந்த நேரத்தில் மன்றாடி ஜெபிக்கிறோம்.
கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே, என் எண்ணங்கள் என் சொற்கள் உமக்கு உகந்ததாகட்டும். என் கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே, என் எண்ணங்கள் என் சொற்கள் உமக்கு உகந்ததாகட்டும். என் கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே, என் எண்ணங்கள் என் சொற்கள் உமக்கு உகந்ததாகட்டும். என் கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே, என் எண்ணங்கள் என் சொற்கள் உமக்கு உகந்ததாகட்டும்.
ஆமாண்டவரே, நாங்கள் எல்லோரும் ஒன்றாய் இணைந்து ஒரே திருவையை கட்டி எழுப்ப வேண்டும் என்று நீர் விரும்பினீரப்பா. அதற்காகத்தானே பல்வேறு விதமான கொடைகளை, ஆவிக்குரிய கொடைகளாக, அபிஷேகங்களாக கொடுத்து எங்களை பலப்படுத்துகிறேன். உடைய இரக்கத்தை அறிந்து செயல்பட நீர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை உம்முடைய திருவைக்காய் பயன்படுத்தி உம்மை மாற்றி அடைய செய்ய எங்களுடைய அகக்கண்களை திறந்து எங்களை வழிநடத்துவீராக.
வார்த்தையின் வல்லமையால் உயிர்ப்பிக்கப்படுகின்றேன், உம் வார்த்தையின் வல்லமையால் உயிர்ப்பிக்கப்படுகின்றேன். உம் பாதையில் நடப்பதினால் ஞானம் பெறுகின்றேன், உம் பாதையில் நடப்பதினால் ஞானம் பெறுகின்றேன். இயேசையா இரட்சகரே, இரத்தத்தால் கழுவினீரே. இயேசையா இரட்சகரே, இரத்தத்தால் கழுவினீரே. என் கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே, என் எண்ணங்கள் என் சொற்கள் உமக்கு உகந்ததாகட்டும். என் கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே, என் எண்ணங்கள் என் சொற்கள் உமக்கு உகந்ததாகட்டும்.
ஆண்டவரே, உம்முடைய எண்ணங்கள் என் எண்ணங்கள் அல்ல என்று சொன்னேன். உம்முடைய வார்த்தைக்கு முன்பாக எங்களை ஒப்படைக்கிறோம். உம்முடைய எண்ணங்களை ஆண்டவரே நாங்கள் அறிந்து அவைகளை நாங்கள் நிலைநிறுத்த, அவைகளை இந்த பூமியிலே வேரூன்ற செய்து நீர் விரும்பிய இறையாற்றி படைக்க ஆண்டவரே நாங்களும் பலப்படும்படியாக ஆவியிலே எங்களை நிறைத்து ஆசீர்வதிப்பீராக.
பாவக்கிரியை மேற்கொள்ள முடியாது, துணிகர பாவக்கிரியை மேற்கொள்ள முடியாது.
வசனம் தியானிப்பதால் வாழ்வில் பரிசுத்தமாய், வசனம் தியானிப்பதால் வாழ்வில் பரிசுத்தமாய். ஏசையா இரட்சகரே, இரத்தத்தால் கழுவினீரே. ஏசையா இரட்சகரே, இரத்தத்தால் கழுவினீரே. என் கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே, என் எண்ணங்கள் என் சொற்கள் உமக்கு உகந்ததாகட்டும். என் கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே, என் எண்ணங்கள் என் சொற்கள் உமக்கு உகந்ததாகட்டும். ஏசையா இரட்சகரே, இரத்தத்தால் கழுவினீரே. ஏசையா இரட்சகரே, இரத்தத்தால் கழுவினீரே. ஏசையா இரட்சகரே, இரத்தத்தால் கழுவினீரே. ஏசையா இரட்சகரே, இரத்தத்தால் கழுவினீரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றியோடு மை துதிக்கிறோம் ஆண்டவரே. மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம் ஆண்டவரே. மை மாட்சிப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உன்னுடைய பெருமை மிக்க ஜனங்களாக உமக்கு முன்பாக நின்று நாங்கள் உம்மை துதிக்கவும் உம்மை ஆராதிக்கவும் எங்களை பலனால் நிரப்பினீர் ஆண்டவரே. எங்களை ஆசீர்வாதங்களால் நிரப்பி இருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் வெவ்வேறு இடத்திலிருந்தும் வெவ்வேறு விதமான பின்புலத்திலிருந்து வந்திருந்தாலும் கூட ஆண்டவரே, நாங்கள் எல்லோரும் ஒருமனப்பட்ட பிள்ளைகளாய் இந்த திருவையை கட்டி எழுப்பவும் தூக்கி நிறுத்தவும் தேவரீர் எங்களுக்கு வாய்ப்பளித்தீரப்பா. ஆண்டவரே, பலவீனங்களுக்கு மத்தியிலே உன் பலன் வெளிப்படும் என்று சொன்ன வார்த்தையை இதோ இந்த காரியத்திலே நிறைவேற்றி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுக்குள்ளே பல்வேறு விதமான வேறுபாடுகள் கிடந்தாலும் ஆவியானவர் எங்களுக்குள்ளிருந்து எங்களை இணைத்து ஆசீர்வதித்து எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறீர். இதோ செயல்பாட்டினுடைய பிள்ளைகளாய் எங்களை உருமாற்றுகிறீரப்பா. இதோ இந்த திருவை இப்படியாய் எழுந்து பிரகாசிக்க தேவரீர் கிருபை செய்திரே, தேவரீர் வழிநடத்தி கொண்டிருக்கிறீரே. உடைய ஆவியின் வல்லமையினாலே இவர்களை எல்லாம் நீர்தாமே கரம் பிடித்து வழிநடத்துகிறீரப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் அதிகம் அதிகமாய் நாங்கள் வேறுன்ற, இன்னும் அதிகமாய்முடைய நாமத்தின் மகிமை விளங்க செயல்பட தேவரீர் இரக்கம் கொள்வீராக. பரிசுத்த தெய்வமே, இன்னும் நாங்கள் எதிலெல்லாம் குறைபட்டு கிடக்கிறோமோ அதையெல்லாம் நிறைவாக்கி நீரே எங்களில் மகிமை அடைவீராக. வேற்றுமையில் ஒற்றுமையை இதோ இந்த திருவை காணும்படியாக, வேற்றுமைகளிலெல்லாம் நாங்கள் இணைந்து ஒற்றுமையாக உம்முடைய மாண்பை உலகறிய செய்ய எல்லோரும் இந்த திருவையை கண்டு மனம் குளிர்ந்து இதோ இங்கே ஆண்டவர் உலாவுகிறார், இதோ இந்த இடத்திலே ஆண்டவர் வாசம் செய்கிறார் என்று அநேகர் பறைசாற்றக்கூடிய நல்ல ஒரு இல்லிடமாக, ஒரு ஆசீர்வாதத்தின் இடமாக இதோ எங்கள் திருவை மாற்றம் அடைவதாக. பரிசுத்த தெய்வம், அப்படியாய் செயல்படுவதற்காக, எங்களை செயல்படுத்துவதற்காக நன்றி செலுத்தி இந்த ஜெபத்தையும் எங்களுடைய தனிப்பட்ட தேவைகள், அப்படி செயல்பட தடையாயிருக்கிற எங்களுடைய குடும்ப காரியங்கள், கண்ணீர்கள், கவலைகள் எல்லாவற்றையும் எங்கள் ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலேயே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே.
ஆமென்,
ஆமென்,
ஆமென்.
நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் புத்துயிர் அளிக்கும் முதருளை பெற்றுள்ள நாங்கள் உமது கொடையை முன்னிட்டு என்றும் பெருமை கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.
இறைவனுக்கு நன்றி.